முதல் வாசகம். பார்வோனை வென்று நான் மாட்சியுறும்போது நானே ஆண்டவர் என்று எகிப்தியர் உணர்ந்து கொள்வர். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 14, இறைவசனங்கள் 5-18 முடிய. அந்நாள்களில் மக்கள் ஓடிப்போய்விட்டார்கள் என எகிப்திய மன்னனுக்கு அறிவிக்கப்பட்ட போது பார்வோனின் மனமும் அவன் அலுவலர் மனமும் இம்மக்களை பொறுத்தமட்டில் மாற்றம் கண்டது. நாம் இப்படி செய்து விட்டோமே, நமக்கு ஊழியம் செய்த இஸ்ரேலரை ஏன் தான் அனுப்பிவிட்டோம் என்று அவர்கள் பேசிக்கொண்டனர். எனவே அவன் தன் தேரை பூட்டி தன் ஆள்களையும் கூட்டிக்கொண்டு கிளம்பினான். தேர்ந்தெடுக்கப்பட்ட 600 தேர்களையும் மற்றும் எகிப்தில் இருந்த எல்லா தேர்களையும் அவற்றின் படைத்தலைவர்கள் அனைவரையும் கூட்டிக்கொண்டு புறப்பட்டான். ஆண்டவர் எகிப்திய மன்னனாகிய பார்வோனின் மனம் இறுகிவிட செய்தார். அவனும் இஸ்ரேல் மக்களை துரத்தி சென்றான். இஸ்ரேல் மக்களோ வெற்றி கை உயர்த்தியவாறு சென்று கொண்டிருந்தனர். பார்வோனின் குதிரைகள், தேர்கள், குதிரை வீரர்கள், படை ஆகிய இவை அனைத்தோடும் எகிப்தியர் அவர்களை துரத்தி சென்று பாகால் செபேலுக்கு எதிரேயுள்ள பிகியரத்தின் எதிரே கடலின் அருகில் பாளையம் இறங்கியிருந்த அவர்களை நெருங்கினர். பார்வோன் நெருங்கி வந்து கொண்டிருக்க இஸ்ரேல் மக்களும் தன் கண்களை உயர்த்தி எகிப்தியர் தங்களை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருப்பதை கண்டனர். பெரிதும் அச்சமுற்றவராய் இஸ்ரேல் மக்கள் ஆண்டவரை நோக்கி கூக்குரல் எழுப்பினர். அவர்கள் மோசேயை நோக்கி, எகிப்தியர் சவக்குழியில் இல்லை என்ற நீர் எங்களை பாலை நிலத்தில் சாவதற்கு இழுத்து வந்தீர். எகிப்திலிருந்து எங்களை வெளியேற்றி இப்படி எங்களுக்கு செய்துவிட்டீரே. எங்களை விட்டுவிடும், நாங்கள் எகிப்தியர்களுக்கு ஊழியம் செய்வோம் என்பதுதானே எகிப்தில் நாங்கள் உம்மிடம் கூறிய வார்த்தை. ஏனெனில் பாலை நிலத்தில் செத்தொழிவதை விட எகிப்தியருக்கு ஊழியம் செய்வதே எங்களுக்கு நலம் என்றனர். மோசே மக்களை நோக்கி, அஞ்சாதீர்கள், நிலை குலையாதீர்கள், இன்று ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஆற்றும் விடுதலை செயலை பாருங்கள். இன்று நீங்கள் காணும் எகிப்தியரை இனிமேல் என்றுமே காணப்போவதில்லை. ஆண்டவரே உங்களுக்காக போரிடுவார், நீங்கள் அமைதியாயிருங்கள் என்றார். ஆண்டவர் மோசேயை நோக்கி, ஏன் என்னை நோக்கி அளவேண்டும்? முன்னோக்கி செல்லும்படி இஸ்ரே மக்களிடம் சொல். கோலை உயர்த்தி பிடித்தவாறு உன் கையை கடல் மேல் நீட்டி அதனை பிரித்து விடு. இஸ்ரே மக்கள் கடல் நடுவே உலர்ந்த தரையில் நடந்து செல்வார்கள். நான் எகிப்தியரின் மனத்தை கடினப்படுத்துவேன், அவர்கள் இஸ்ரேலரை பின்தொடர்ந்து செல்வார்கள். அப்போது பார்வோனையும் அவனுடைய படைகள், தேர்கள், குதிரை வீரர்கள் அனைவரையும் வென்று நான் மாட்சியுறுவேன். பார்வோனையும் அவன் தேர்களையும் குதிரை வீரர்கள் அனைவரையும் வென்று நான் மாட்சியுறும்போது நானே ஆண்டவர் என்று எகிப்தியர் உணர்ந்து கொள்வர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி.
ஆண்டவர் மாண்புடன் புகழ் பெற்றார், எனவே அவரை பாடிடுவோம். ஆண்டவர் மாண்புடன் புகழ் பெற்றார், எனவே அவரை பாடிடுவோம். குதிரை வீரனை குதிரையுடன் நமக்கு இவர்தானே. இவரையே போற்றி புகழ்ந்திடுவேன், இறைவன் எனக்கு இவர்தானே. இவரையே போற்றி புகழ்ந்திடுவேன், என் முன்னோரின் இறைவனே வாய், இவரை ஏற்றி புகழ்ந்திடுவேன். போர்களில் அழைப்பவர் ஆண்டவரே, ஆண்டவர் என்பது அவர் பெயரா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். பிரிவு 12, இறை வார்த்தைகள் 38 தொடங்கி 42 முடிய. அக்காலத்தில் மறைநூல் அறிஞர் சிலரும் பரிசேயர் சிலரும் இயேசுவுக்கு மறுமொழியாக, போதகரே, நீர் அடையாளம் ஒன்று காட்ட வேண்டுமென விரும்புகிறோம் என்றனர். அதற்கு அவர் கூறியது, இந்த தீய விபச்சார தலைமுறையினர் அடையாளம் கேட்கின்றனர். இவர்களுக்கு இறைவாக்கினரான யோனாவின் அடையாளத்தை தவிர வேறு அடையாளம் எதுவும் கொடுக்கப்பட மாட்டாது. யோனா 3 பகலும் 3 இரவும் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்தார். அவ்வாறே மானிட மகனும் 3 பகலும் 3 இரவும் நிலத்தின் உள்ளே இருப்பார். தீர்ப்பு நாளில் நினிவே மக்கள் இத்தலைமுறையினரோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார்கள். ஏனெனில் யோனா அறிவித்த செய்தியை கேட்டு அவர்கள் மனம் மாறியவர்கள். ஆனால் இங்கிருப்பவர் யோனாவை விட பெரியவர் அல்லவா? தீர்ப்பு நாளில் தென்னாட்டு அரசு இத்தலைமுறையினரோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார். ஏனெனில் அவர் சாலமோனின் ஞானத்தை கேட்க உலகின் கடைகோடியிலிருந்து வந்தவர். ஆனால் இங்கு இருப்பவர் சாலமோனிலும் பெரியவர் அல்லவா? ஆண்டவரின் அருள் வாக்கு. பிளந்து செங்கடலும் பிளவுபட்ட மனமும். திரு அவை வரலாற்றிலே பல்வேறு புனிதர்களுடைய வாழ்க்கை குறித்து நாம் வாசிக்கின்றோம். 365 நாட்களுமே தினந்தோறும் யாரோ ஒரு புனிதரை பற்றி நாம் வாட்ஸ்அப் வழியாகவோ அல்லது புத்தகங்கள் வழியாகவோ அல்லது இணையதள பக்கங்கள் வழியாகவோ அவர் யார், அவர் ஏன் புனிதராக மாற்றப்பட்டார், அவருடைய குணநலன்கள் என்ன, ஆண்டவரிடத்திலே அவர் எந்தளவு அன்பு கொண்டிருந்தார், அவர் யாருடைய பாதுகாவலராக திரு அவையால் கொடுக்கப்பட்டிருக்கிறார் என்பதை குறித்தெல்லாம் நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம், தியானித்து கொண்டிருக்கிறோம். இன்னும் ஒருபடி மேலே சென்று இந்த புனிதரிடத்திலே காணப்பட்ட எல்லா விதமான பண்பு நலன்களையும் என்னுடைய வாழ்க்கையிலும் நான் பெற்றிட முடியுமா என்றும் கூட நாம் சிந்தித்து பார்க்கிறோம். அந்த வரிசையிலே என்னுடைய வாழ்க்கையை மிக பாதித்த ஒரு புனிதருடைய பெயர்தான் புனித அகஸ்தினார். அவருடைய வாழ்க்கை முழுவதுமாக ஏறக்குறைய 8 ஆண்டுகளாக பல்வேறு சூழல்களிலே சிந்தித்து ஜெபித்து அவருடைய வாழ்க்கையை பற்றி வாசிக்க நேர்ந்த பொழுது, குறிப்பாக என்னுடைய இளம் குருமடத்தினுடைய பெயர் புனித அகஸ்தினார் இளம் குருமடம், இது திருச்சி மறை மாவட்டத்தில் இருக்கிற குரு மாணவர்களை துவக்க நிலையில் உருவாக்குகிற ஒரு இடம். அந்த இடத்தில் படித்ததால் என்னவோ எனக்கு இந்த அகஸ்தினார் மீது ஆழமான, அவரை குறித்த வரலாற்று பின்னணியை கடந்து தனிப்பட்ட வாழ்வை குறித்த சிந்தனைகள் அதிகமாகவே வந்து கொண்டிருக்கும். எப்படி ஒரு சாதாரண எளிய பாவ சேற்றில் விழுந்த மனிதன் இன்று கடவுள்தான் எனக்கு எல்லாம் என்று சொல்லுகிற அளவுக்கு மிக எளிதாக அவருடைய வாழ்க்கையை மாற்ற முடிந்தது என்பதுதான் அவருடைய வாழ்க்கையில் காணப்படுகிற ஒரு புதுமை, அதிசயம், அற்புதம். இது ஆண்டவரால் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. எனவே அவருடைய வாழ்க்கை வரலாறு அண்மை காலங்களில், அதாவது 2 மாதங்களுக்கு முன்பாக ஒப்புகைகள் என்ற ஒரு புத்தகத்தின் வழியாக தினந்தோறும் அவரை குறித்து வாசிக்க என்னுடைய நாட்களை நான் நகர்த்தி கொண்டிருந்தேன். அப்பொழுது அவருடைய வாழ்க்கையை கன்ஃபஷன் என்று சொல்லப்படுகிற ஆங்கில புத்தகம்தான் தன்னை குறித்தும் தன்னுடைய பழைய வாழ்க்கையை குறித்தும், அந்த பழைய வாழ்க்கையிலிருந்து ஆண்டவரை நான் எப்படி அகற்றி வைத்திருந்தேன், இப்பொழுது ஆண்டவரை யார் என்று தெரிந்து கொண்ட பின்பு அவரை எப்படி நான் அள்ளி அணைத்து கொண்டிருக்கிறேன் என்பதை மிக தெளிவாக அங்கே அவருடைய நூலிலே எழுதியிருக்கிறார். இதை தமிழகத்திலே மதுரை உயர் மறை மாவட்டத்தைச் சார்ந்த அருள் பணியாளர் இயேசு கருணாநிதி என்ன செய்திருக்கிறார் என்றால் அதை தமிழிலே மொழிபெயர்த்து இருக்கிறார். அந்த புத்தகத்தின் பெயர்தான் ஒப்புகைகள். அந்த புத்தகத்திலே மிக ஆழமான சிந்தனைகளை எப்படி அகஸ்தினார் தன்னுடைய வாழ்க்கையை அந்த மொழியிலே கொடுத்திருக்கிறார் என்பதை தமிழ் மொழியிலே தந்தை அவர்கள் அழகுற மொழிபெயர்த்திருக்கிறார். அதிலே தந்தை முன்னுரையிலே இப்படியாக சொல்லுகிறார், அகஸ்தினார் தன்னுடைய வாழ்க்கையை 3 பரிமாணங்களிலே கொண்டு போய் சேர்க்கிறார். 1, அவருடைய வாழ்க்கையை கடவுள் முன் ஒப்புவிக்கிறார். நான் யார், என்னுடைய வாழ்க்கை என்ன, நான் எப்படி வாழ்ந்தேன், என்னுடைய சூழல் என்ன, நான் எப்படி ஆண்டவரை விட்டு பிரிந்திருந்தேன் என்பதை கடவுளுக்கு முன்பாக சென்று ஒப்புவிக்கிறார். 2வதாக கடவுள் யார் என்று ஒப்புக்கொள்ளுகிறார். இது அடுத்த நிலை. எப்பொழுது கடவுளிடத்திலே தன்னை முழுவதுமாக அவர் ஒப்புக்கொடுக்க ஆரம்பித்தாரோ அப்பொழுது கடவுள் யார் என்று அவர் ஒப்புக்கொள்ளுகிறார். 3வதாக தன்னை கடவுள் பணிக்கு ஒப்படைக்கிறார். இதுதான் 3வது நிலை. எப்போது நான் யார் என்று தெரிந்த பின்பு, கடவுள் யார் என்று தெரிந்து உணர்ந்த பின்பு தன்னுடைய பணியை கடவுளுக்கென அவர் ஒப்படைக்கிறார். இப்படியாக அவர் சிந்திக்கிற பொழுது 3 உருவகத்தன்மைகளை அங்கே கொடுக்கிறார். என்னவென்றால், 1வதாக பாவ ஒப்புகை, அதாவது தன்னுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட பாவ சூழலில் இருந்தது என்று. பாலியல் வெகு ஆர்வம், இருமாப்பு, ஆணவம், பேராவல், வீணானவற்றின் மீதான மோகம், அவற்றின் மீதான தேடல், நன்றியின்மை, மற்றவர்களுக்கு தீங்கு இழைக்கக்கூடிய தன்மை, இவற்றையெல்லாம் என்னுடைய பாவங்களாக அகஸ்தினார் கடவுளுக்கு முன்பாக ஒப்புகை செய்கிறார். 2வதாக நம்பிக்கை ஒப்புகை செய்கிறார். அதில் அடிப்படையில் எப்படி என்றால், கடவுள் யார் என்று நம்புகிறார், அந்த கடவுள் நம்பிக்கைக்கு உரியவர் என்பதை அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். 3வதாக நம்பி வந்த கடவுள் என்னை என்றுமே கைவிட மாட்டார் என்பதை குறித்து கடவுளுடைய தன்மையையும் அவர் தாண்மையையும் அங்கே உணர்ந்து கொள்ளுகிறார். இது 2வது ஒப்புகை. 3வதாக இருப்பதுதான் புகழ்ச்சி ஒப்புகை. அந்த கன்ஃபஷன் புத்தகம் முழுவதுமாக அகஸ்தினார் என்ன செய்கிறார் என்றால், திருப்பாடல்கள், விவிலியத்தின் இதர புத்தகங்களின் வழியாக ஆண்டவரை போற்றி புகழுகிறார். பிரியமானவர்களே, ஏன் இவ்வளவு ஆழமாக அகஸ்தினாருடைய வாழ்க்கையை சொல்லுகிறேன் என்றால், இன்றைய முதல் மற்றும் நற்செய்தி வாசகங்கள் மிக தெளிவாக அகஸ்தினாருடைய வாழ்க்கையை ஆழ்ந்து புரிந்து கொண்டு அவருடைய வாழ்க்கை போன்று நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ள அழைப்பு கொடுக்கிறது அகஸ்தினாருடைய வாழ்க்கை. எப்படி என்றால், நம்முடைய பாவ ஒப்புகை, நம்பிக்கை ஒப்புகை, புகழ்ச்சி ஒப்புகை, இது 3மே நம்மிடத்தில் வேண்டும். இன்னும் சுருங்க தெளிவாக சொல்ல வேண்டுமென்றால், நாம் பாவத்தை சொல்ல வேண்டும், ஆண்டவரை நம்ப வேண்டும், அவரிடத்திலே புகழ்ச்சியையும் துதிகளையும் போற்றுதல்களையும் ஆண்டவருக்கு நன்றி பெருக்கையும் நாம் ஒவ்வொரு நாளும் சமர்ப்பிக்க வேண்டும். ஏனென்றால், அகஸ்தினாரை மாற்றிய அதே ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு நாளுமாக மாற்றி கொண்டிருக்கிறார் என்பதுதான் உண்மை. எப்படி அகஸ்தினார் மாறினார் என்பதை நாம் விவிலிய பின்னணியில் சிந்திக்கிற பொழுது ரோமேற்கொழுதிய திருமுகத்திலே 13:11-14 உள்ள இறை வார்த்தைகளிலே, இரவு முடிய போகிறது, பகல் நெருங்கி உள்ளது, ஆகவே இருளின் ஆட்சிக்குரிய செயல்களை களைந்துவிட்டு ஒளியின் ஆட்சிக்குரிய படைகலன்களை அணிந்து கொள்வோமாக என்று அம்ப்ரோஸு தன்னுடைய வாழ்க்கையில் உரைத்த இந்த இறை வார்த்தை அகஸ்தினாருடைய காதுகளில் ரிங்காரம் போல ஒழித்து கொண்டே இருக்கிறது. அப்போது அவர் அங்கே மனமாற்றம் அடைகிறார். பிளவுபட்ட மனமாக இருந்த தன்னுடைய மனதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது கொண்ட ஆழமான பற்றினாலே பண்பட்ட மனமாக அங்கே மாற்றுகிறார். இஸ்ரேல் மக்கள் பாதம் நனையாமல் செங்கடலை கடந்த அந்த வியப்புக்குரிய அற்புதமும் அதிசயம் இங்கே அகஸ்தினாருடைய வாழ்க்கையிலும் நடந்தேறுகிறது. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் தினந்தோறும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் அருளையும் இரக்கத்தையும் மன்னிப்பையும் தொடர்ந்து வழங்கி கொண்டே இருக்கிறார். நாம் நினைத்தாலும் நினைக்காவிட்டாலும், நாம் தேடினாலும் தேடாவிட்டாலும், ஆண்டவருடைய அருளும் இரக்கமும் அவருடைய பிரசன்னமும் இந்த பிரபஞ்சம் முழுவதுமாக எங்கும் நிரம்பி வழிந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் படைப்பின் தொடக்கத்திலே கடவுள் என்ன சொல்லுகிறார்? அனைத்தையும் நல்லதென கண்டார். எனவே இந்த நல்லதென கண்ட இந்த உலகத்திலே எங்கும் அவருடைய அருளையும் ஆசிரையும் இறைவன் நிரம்ப செய்திருக்கிறார் என்பதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய உண்மையான செய்தியாக இன்று இறைவாக்கு வழிபாடு நமக்கு சொல்லுகிறது. பிரியமானவர்களே, முதல் வாசகத்தை பாருங்கள். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் எப்படி மோசேயின் வழியாக இஸ்ரேல் மக்களுக்கு கொடுக்கப்பட்டது, பார்வோனுடைய அடிமைத்தனத்திலே எகிப்திலே வதைக்கப்பட்டிருந்த மக்கள் எப்படி வாயார கடவுளை போற்றி புகழும் வண்ணமாக மாற்றப்பட்டார்கள் என்பதை குறித்த அழகான செய்தியை தான் இன்றைய முதல் வாசகம் தாங்கி நிற்கிறது. ஆண்டவருடைய கைவன்மை எப்படி மோசேயின் வழியாக, மோசே என்கிற இறைவாக்கினர் வழியாக அந்த இஸ்ரேல் மக்களுக்கு மிக தெளிவாக உணர்த்தப்பட்டது என்பதுதான் இன்றைய முதல் வாசக பின்னணியாக இருக்கிறது. விடுதலை பயண புத்தகத்திலே 6 மோசே அழைப்பை பெற்ற பின்பாக, இருக்கின்றவராக இருக்கின்றவர் நானே என்று நீ பார்வோன் மன்னனிடம் போய் சொல் என்று அங்கே மோசையை கடவுள் அழைத்து அனுப்பி வைக்கிற பொழுது, அங்கே சென்று பார்வோன் மன்னனிடம் மோசே பேசுகிற பொழுது அந்த மன்னனுடைய இதயம் பிளவுபட்டதாக இருந்தது. கடவுளை ஏற்றுக்கொள்ளாத, கடவுளை ஏற்றுக்கொள்ளுகிற மக்களை எதிர்க்கிற, அல்லது இந்த அடிமைத்தனத்தில் இருக்கிற மக்களுக்கு விடுதலை வாழ்வு கொடுக்க வேண்டும் என்ற சிந்தனையே இல்லாத ஒரு அரசனாக அந்த மக்களை அடிமை வாழ்வுக்குள்ளே மேலும் மேலுமாக புகுத்தி அந்த மக்களை வதைத்து கொண்டிருந்த ஒரு மனிதனாக அங்கே பிளவுபட்ட மனமாக அவன் அங்கே இருக்கிறான். எனவேதான் ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவனுடைய மனதை கடினப்படுத்துகிறார். கடினப்படுத்தி நீ செய்வது தவறு என்பதை அங்கே அவனுக்கு உணர்த்தும் வண்ணமாக 10 பெரும் துன்பங்களை ஆண்டவர் விடுதலை பயண புத்தகத்திலே கொடுப்பதாக நாம் வாசிக்கிறோம். 7-13 உள்ள அதிகாரங்களை கூர்ந்து கவனித்தோம் என்று சொன்னார். தண்ணீர் இரத்தமயமாதல், தவளைகள், கொசுக்கள், ஈக்கள், கால்நடைகள் சாவு, கொப்பளங்கள், கல்மழை, வெட்டுக்கிளிகள், காரிருள், தலைமகன் சாவு, இப்படி 10 வகையான பெரும் துன்பங்களை கடவுள் அங்கே பார்வோன் மன்னனுக்கு முன்பாக கொடுத்து தன் உரிமை சொத்தான இஸ்ரேல் மக்களை அங்கே வழிநடத்தி மோசேயினுடைய வழிகாட்டுதலை அங்கே உறுதிப்படுத்தி அந்த மக்களை பார்வோன் அடிமைத்தனத்திலிருந்து கடவுள் மீட்டெடுத்து வருகின்ற பொழுது இந்த மக்கள் எங்களை கடவுள் நாங்கள் எழுப்பிய கூக்குரலை கேட்டு எங்களுக்கு ஆசீர் வழங்கி எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை எப்படி ஏற்றுக்கொண்டார்களோ அப்படியே அந்த ஏற்றுக்கொள்ளுதலிலிருந்து அங்கே தவறி விழுகிறார்கள். ஏனென்றால் அவர்கள் முணுமுணுக்க ஆரம்பிக்கிறார்கள். பார்வோன் அடிமைத்தனத்திலிருந்து மோசே அவர்களை வழிநடத்தி வருகிற பொழுது சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, மன நிறைவோடு, அப்பாடா சாமி எல்லாம் முடிஞ்சு போச்சு, இன்னையோட இன்னமேட்டி நம்ம சந்தோஷமாக இருக்கலாம், கடவுள் நம்மளை காப்பாற்றிட்டார், நம்மளோட அழுகுரலை அவர் கேட்டுட்டார் என்று சொல்லி மக்கள் எல்லாம் சந்தோஷத்தில் திளைத்து போகிறார்கள். அப்படியாக திளைத்து போகிற பொழுது அவர்கள் நடந்து வருகிற பொழுதுதான் சந்தோஷமாக இருக்கிறது. ஏனென்றால் விடுதலை பயண புத்தகத்திலே நாம் 14:14 இறைவார்த்தையிலே பார்க்கிறோம், ஆண்டவரே உங்களுக்காக போரிடுவார் என்கிற உறுதித்தன்மையை கடவுள் கொடுப்பதற்கு முன்பாக அவர்களை இரவு பகலாக வழி நடத்துகிறார். இதைத்தான் நாம் விடுதலை பயண புத்தகத்திலே 13:21 இறைவார்த்தையிலே, இரவிலும் பகலிலும் நெருப்பு தூணாகவும் மேகத்தூணாகவும் அந்த மக்களை வழிநடத்தி வருகிறார் அல்லவா கடவுள். அதெல்லாம் ஆச்சரியமாக இருக்கிறது அந்த மக்களுக்கு. கடவுள் எங்களை இந்தளவா வழிநடத்துவார் என்று ஆச்சரியப்பட்ட மக்கள் இந்த செங்கடலை நெருங்குகிற பொழுது மோசையை நோக்கி முணுமுணுக்கிறார்கள். என்ன முணுமுணுக்கிறார்கள்? டே மோசே, நாங்கள் அங்கே இருந்தானாச்சும் சந்தோஷமாக கிடைக்கிறத சாப்பிட்டுக்கிட்டு அந்த அடிமைத்தனத்தில் வாழ்ந்துக்கிட்டு சந்தோஷமாக இருந்திருப்போம். அழுகை இருந்துச்சு, துன்பம் இருந்துச்சு, வேதனை இருந்துச்சு, எல்லாம் இருந்துச்சு, ஆனால் உசுறு இருந்துச்சு, உயிரோடு இருந்தோம். அதை நினச்சினாச்சும் நாங்கள் சந்தோஷப்பட்டோம். இப்படி அவன்கிட்டருந்து எங்களை கூட்டிகிட்டு வந்து இந்த செங்கடலை மூழ்க வச்சு எங்களை சாகடிக்க தான் வந்தியா நீ? எகிப்தில் என்ன எங்களுக்கு கல்ற கிடையாதா? எகிப்தில் என்ன எங்களுக்கு சவக்குழி கிடையாதா? இப்படி கொண்டாந்து இந்த கடலில் தாழ்த்தி தான் எங்களை சாகடிக்க கொண்டு வந்தினா நாங்கள் வந்திருக்கவே மாட்டோமே என்று சொல்லி மக்கள் முணுமுணுக்கிற பொழுது கடவுளை நோக்கி அங்கே மோசே குரல் எழுப்ப, ஆண்டவரே இந்த மக்கள் இப்படியாக சொல்லுகிறார்களே என்று. அப்பொழுது தான் கடவுள் அவர்களிடத்தில் சொல்லுகிறார், மோசே இடத்தில் சொல்லுகிறார், உன் கோளை அந்த கடலின் மீது நீட்டு. கடல் இரண்டாக பிளவுபடுகிறது, செங்கடல் இரண்டாக பிளந்து நிற்கிறது. மதில் சுவர்களைப் போல அங்கே இருபக்கமும் மேலே எழுந்து நிற்கிற பொழுது அந்த இஸ்ரேல் மக்கள் பாதம் நனையாதவாறு அன்று இரவு அந்த செங்கடலை கடக்க செய்த அதிசயத்தையும் அற்புதத்தையும் ஆண்டவர் அங்கே நிகழ்த்துகிறார். பிரியமானவர்களே, பார்வோனுடைய மனம் எப்படி பிளவுபட்டதாக இருந்தது? 4 வகையான சிந்தனைகள் இருக்கின்றன. ஒன்று, நான் இப்படி செய்துவிட்டேனே என்று இஸ்ரேல் மக்களுடைய அடிமைத்தனத்தை மீண்டும் அவன் அங்கே அவர்களுக்கு கொடுக்க விரும்புகிறான். ஒன்றாவது பிளவுபட்ட மனம். இரண்டாவது பிளவுபட்ட மனம், படைகளையும் தேர்களையும் பூட்டி எல்லாவற்றையும் அவர்களை அரவணைத்து நாம் சென்று அவர்களை கொன்று குவிக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே பார்வோன் தன்னுடைய படைகளை அவர்கள் மீது திருப்பி விடுகிறான். இரண்டாவது பிளவுபட்ட மனம். மூன்றாவதாக இவனும் சேர்ந்து அங்கே துரத்தி செல்ல வேண்டும் என்று கட்டளை இடுகிறான். இது மூன்றாவது பிளவுபட்ட மனம். நான்காவதாக இறுதியாக அங்கே அவர்கள் நெருங்கி செல்லுகிறார்கள். நெருங்கி செல்வது எதற்காக? கொலை செய்வதற்காக. இது நான்காவது பிளவுபட்ட மனம். இப்படி பிளவுபட்ட மனமாகிய பார்வோனுக்கு முன்பாக கடவுள் செங்கடலை பிளந்து அங்கே புதுமையை நிகழ்த்துகிறார். இன்றைய நற்செய்திக்கு வருகின்ற பொழுது இயேசுவை குறித்து பலரும் மகிழ்ச்சி அடையவில்லை. இயேசு லூக்கா நற்செய்தியிலே 4:16 16-19 உள்ள இறைவார்த்தைகளே, ஆண்டவருடைய ஆவியின் மேல் உள்ளது, அவர் எனக்கு அபிஷேகம் செய்திருக்கிறார் என்பதெல்லாம் சொல்லிய பின்பாக புருவங்களை உயர்த்தி பார்த்த இயேசுவை சார்ந்த ஊரார் எல்லாம் என்ன செய்கிறார்கள்? இவன் தச்சன் மகன்தானே, இவன் மரியாவின் மகன்தானே, இவனுக்கு என்ன இவ்வளவு வியாக்கியான பேச்சு, இவனை எவன் இங்கே கூட்டிகிட்டு வந்து பேச விட்டான், உன்னை என்ன சொல்கிறான், எல்லாமே நான் என்னில் நிறைவேறும் சொல்கிறான், அப்படின்னா என்ன அர்த்தம், எல்லாத்தையும் நான் முடிச்சிருவேன், எப்படி கடவுளுடைய வார்த்தையை நான் முடிப்பேன் என்று இவனால் சொல்ல முடியும் என்று அங்குள்ள மக்கள் என்ன செய்கிறார்கள்? இயேசுவை புறக்கணிக்க ஆரம்பிக்கிறார்கள். அன்று தொடங்கிய புறக்கணிப்பு ஒவ்வொரு நாளுமே இயேசுவினுடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கிறது. அதில் ஒரு பகுதி தான் இன்றைய நாளிலே என்று நாம் வாசிக்கப்பட்ட நற்செய்தியிலே இயேசுவிடம் வந்து என்ன கேட்கிறார்கள்? புதுமை நிகழ்த்தும், அருங்குறிகள் காட்டும், அடையாளங்களை எங்களுக்கு கொடும் என்று அவர்கள் சொல்கிறார்கள். ஆனால் இயேசு அங்கே அடையாளம் காட்டவில்லை, அருங்குறி நிகழ்த்தவில்லை, புதுமைகள் செய்யவில்லை, மாறாக அவர்களிடத்திலே விபச்சார தலைமுறையினரே என்று அவர்களை திட்டுகிறார். யோனாவின் காலத்திலே கொடுக்கப்பட்ட அடையாளத்தை காட்டிலும் மிகப்பெரிய அடையாளம் உங்களுக்கு தேவையா? சாலமோனை விட பெரியவர் இங்கே இருக்கிறார் என்று அவர்களிடத்திலே சொல்லுகிறார் என்றால், பிரியமானவர்களே, அங்கு நின்று இயேசுவிடத்திலே கேள்வி கேட்டவர்கள் பிளவுபட்ட மனங்களோடு இருந்தார்கள் என்பதுதான் உண்மை. பிளவுபட்ட மனம் என்றால் என்ன? 3 பார்வைகள் இருக்கின்றன. ஒன்று, ஏற்றுக்கொள்ள மனமில்லாததுதான் பிளவுபட்ட மனம். இரண்டு, சரியானவற்றை புரிந்து கொள்ள மனமில்லாதவர்தான் பிளவுபட்ட மனம். மூன்றாவதாக, உண்மை என்று இருந்தாலும் கூட அல்லது உண்மை அதுதான் என்று இருப்பினும் அதை ஏற்க மறுக்கிற உள்ளம், இதுதான் பிளவுபட்ட மனம். ஏற்றுக்கொள்ளாமை, சரியானவற்றை தேர்ந்தெடுக்காமை, உண்மை என்ற பொழுதும் அதை புறக்கணிப்பது, இதுதான் பிளவுபட்ட மனம். இத்தகைய பிளவுபட்ட மனத்தை தான் யார் கொண்டிருந்தார்கள்? இயேசுவை நோக்கி அங்கே கேள்வி கேட்க வந்தவர்கள் கொண்டிருந்தார்கள். ஆனால் இயேசு பண்பட்ட மனமாக அவர்களுக்கு பதில் கொடுக்கிறார். யோனா மூன்று நாள் அங்கே மீனினுடைய வயிற்றிலே இருந்தார். அது மிகப்பெரிய அடையாளம். அந்த அடையாளத்தை சொன்னவுடன் என்ன நிகழ்ந்தது? நினைவே மக்கள் எல்லாம் ஆண்டவர் மீது கொண்ட ஆழமான பற்றினாலே அவர்கள் சாக்கு உடை அணிந்து அங்கே சாம்பலிலே அமர்ந்து என்ன நிகழ்கிறது என்று சொன்னால் மனம் மாற்றம் அடைகிறார்கள். ஆனால் அத்தகைய மனமாற்றம் உங்களிடத்தில் இல்லையே. அரசர்கள் முதல் நூலிலே 4:29 இறைவார்த்தையிலிருந்து 30 இறைவார்த்தை வரை சாலமோன் தன்னுடைய சொத்துக்களையும் சுகங்களையும் செல்வங்களையும் வெள்ளி தங்கம் இவற்றையெல்லாம் வேண்டாம் ஆண்டவரே, எனக்கு நீர் உம்முடைய ஞானத்தை கொடும் என்று சொல்லி கேட்ட பொழுது கடவுள் அவருக்கு ஞானத்தை பரிசளிக்கிறார். அத்தகைய ஞானத்தை விட நான் உயர்ந்தவன் அல்லவா என்று இயேசு அங்கே தன்னை ஞானமாக மக்கள் முன்பாக காட்டுகிறார். அதற்கடுத்ததாக 1 Kings 10:1-10 உள்ள இறை வார்த்தைகளிலே சாலமோனுடைய ஞானத்தை அறிந்து அங்கே அந்த நாட்டு அரசு எங்கே வருகிறார், அவரை சந்திக்க வருகிறார், இந்த ஞானத்தை குறித்து பேச ஆரம்பிக்கிறார். ஆனால் இவற்றையெல்லாம் விட நான் ஞானம் மிக்கவன் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று இயேசு அங்கே அவர்களுக்கு கற்பிக்கிறார். பிரியமானவர்களை, இறுதியாக நாம் சிந்தித்து பார்ப்போம். இங்கு இயேசு ஒரு மிக சிறப்பான ஒரு அடையாளத்தை கொடுக்கிறார். என்னவென்றால், 3 PM 3 PM நான் மண்ணுக்குள்ளே இருப்பேன். அதாவது துன்பங்களும் பாடுகளும் வேதனைகளும் நான் பட்டு என்னை கல்வாரி மலையிலே சிலுவையிலே அவர்கள் அறைவார்கள், அதன் பின்பாக நான் அடக்கம் செய்யப்படுவேன் என்ற ஒரு உயர்ந்த மாட்சிமிக்க மகத்துவமிக்க மகிமைக்குரிய அடையாளத்தை அங்கே இயேசு கொடுக்கிறார். ஆனால் அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. காரணம், அவர்களுடைய மனம் பிளவுபட்டதாக இருந்தது. எனவேதான் பிளந்த செங்கடலின் அற்புதத்தை அந்த மக்கள் அங்கே கண்டுணர முடியாமல் இருந்தார்கள். இயேசுவிடத்திலே கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். ஆனால் பதில்கள் ஒருபோதும் அவர்களுக்கு கிடைக்கவில்லை என்பதுதான் வேதம் சொல்கிற உண்மையாக இருக்கிறது. பிரியமானவர்களே, நாம் நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த பிளவுபட்ட மனமாகத்தான் இருக்கிறோம். எல்லா சூழலிலும் பிளவுபட்ட மனதோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகம் கொடுக்கக்கூடிய தற்காலிகமான இன்பங்கள், சாத்தானுடைய செயல்கள், சாத்தானுக்கு உரிய காரியங்கள், ஆவிக்குரிய காரியங்களிலிருந்து விலகி நிற்கிற பார்வைகள், இவையெல்லாம் நம்மை பிளவுபட்ட மனமாக வைத்து ஆண்டவர் கொடுக்க விரும்புகிற அதிசயத்தை காண வழியில்லாத பிள்ளைகளாக மாற்றியிருக்கிறது என்பதுதான் உண்மை. அவற்றிலிருந்து நாம் எப்படி மீண்டு வர முடியும்? 4 காரியங்களை செய்தால் போதும். நாமும், அன்று இஸ்ரேல் மக்கள் செங்கடலிலே பிளந்த செங்கடலாக அதிசயங்களை கண்ட அந்த மக்கள், நம்முடைய வாழ்க்கையிலும் பிளவுபட்ட மனதிலிருந்து நாம் மாறி பண்பட்ட உள்ளத்தினரால் இயேசுவினுடைய அதிசயங்களை புதுமைகளையும் இன்றைய நாளிலே காண முடியும். முதல் வழிமுறை என்னவென்றால், எளிய நம்பிக்கை நமக்கு வேண்டும். இதைத்தான் எபிரேயர் எழுதப்பட்ட திருமுகத்திலே 11:1 இறைவார்த்தையிலே எதிர்நோக்கி இருப்பது கிடைக்கும் என்ற நம்பிக்கை. எனவே ஆழமான அகஸ்தினாரை போன்று நாம் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்தோம் என்று சொன்னால், முதலில் நாம் நம்மை நம்முடைய பாவங்களை கடவுளிடத்திலே ஒப்பு கொடுத்து அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய பணிக்காக நம்மை ஒப்படைப்போம் என்பது இங்கே தெளிவாக்கப்படுகிறது. ஆனால் அவற்றை செய்வதற்கு மூட நம்பிக்கையும் அவநம்பிக்கையும் அதிநம்பிக்கையும் நம்மிடம் இருக்கக்கூடாது. இரண்டாவதாக, யதார்த்தமான மனநிலை நமக்கு வேண்டும். களவாணித்தனம், அடுத்தவை காலவாரி விடுறது, பொய் சொல்கிறது, இரட்டை நாக்கோட வாழ்கிறது, இங்கே பார்த்தா ஒரு பேச்சு, அங்கே பார்த்தா ஒரு பேச்சு, நமக்கு முன்னாடி ஒன்றை பேசுகிறது, பின்னாடி நின்றுட்டு இன்னொன்று பேசுகிறது, இவன்லாம் வளர்ந்து என்னத்தை சாதிச்சு கிழிக்க போகிறான் என்று நமக்கு முன்பாக பேசாமல் பின்னாடி பேசுகிற, ஆமாம் நீ சந்தோஷமாக நல்லா இருக்க, பரவாயில்ல இந்த காலத்தில் இப்படி வளர்ந்துருக்கிறிய தம்பி என்று சொல்லுகிற ஒரு வஞ்ச புகழ்ச்சி அணிகளெல்லாம் நம்முடைய வாழ்க்கையை சுற்றி இருக்கும் அன்புக்குரியவர்களே. ஆனால் அதற்குள்ளே நாம் போகக்கூடாது. மாறாக யதார்த்தமான மனநிலை என்ன? இயேசு கொண்டிருந்த மனநிலை அங்கே நோயாளிகளை குணமாக்குவது, பிணியாளர்களை சுகப்படுத்துவது, எல்லோரையும் அன்பு செய்வது, பகைவரை அன்பு செய்வது, ஆசி கூறுவது, அரவணைப்பது, அடுத்தவருக்காக செபிப்பது, எல்லோரும் ஒன்றாய் இருக்க வேண்டும் என்று நினைப்பது. இதைத்தான் பிலிப்பியர்கள் இதை திருமுகம் 2:5 இறைவார்த்தையிலே பவுல் சொல்லுகிறார். கிறிஸ்து இயேசு கொண்டிருந்த மனநிலை உங்களிலே இருக்கட்டும் என்று சொல்லுகிறார். 3வது வழிமுறை என்றால் என்னவென்றால், ஏங்கிடும் மனது நமக்கு இருக்க வேண்டும். எப்பொழுது அகஸ்தினார், நான் பாவம் செய்துவிட்டேன், பாவத்தில் உழன்று கொண்டிருக்கிறேன், பாவ சேற்றையின் மீது முழுவதுமாக பூசிக்கொண்டிருக்கிறேன் என்று அவர் உணர ஆரம்பித்தாரோ அப்பொழுது தொடங்கி அவர் கடவுளுக்காக ஏங்கிய மனமாக தன்னுடைய மனதை மாற்றினார். பிளவுற்ற தன் மனதை ஏங்கிய மனமாக மாற்ற ஆரம்பித்த பொழுதுதான் உதித்தது இந்த ஒப்புகைகள், கன்ஃபஷன் என்று சொல்லப்படுகிற அவருடைய மன மாற்ற வாழ்வு. நம்முடைய வாழ்க்கையிலும் பல நேரங்களிலே கடவுளை குறித்த காரியங்களிலே நமக்கு ஆர்வம் இருக்கிறது, கடவுளை தேட வேண்டும் என்ற சிந்தனை இருக்கிறது, கடவுள் எனக்கென இருக்கிறார் என்ற நம்பிக்கை இருக்கிறது. ஆனால் அன்புக்குரியவர்களே, இந்த நம்பிக்கையை, தேடலை, ஆர்வத்தை நாடி தேடுகிற பண்பை இன்றைய உலகம் நாசமாக்கி கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. வாட்ஸ்அப்பாக இருக்கலாம், ஃபேஸ்புக்காக இருக்கலாம், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் அல்லது இணையதள பக்கங்கள், இவையெல்லாம் இன்று நம்மை கீழே குனிந்து பார்க்க வைக்கிறதை ஒழிய கைகளை உயர்த்தி ஆண்டவரை அண்ணாந்து பார்க்க வைப்பதில்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை அன்புக்குரியவர்களே. எனவேதான் தேடி போகிற, வீடியோ கேமை தேடி போகிற நம் குழந்தைகளுடைய மனம் கடவுளை தேடி வருவதில்லை. காசு பணத்தை தேடி செல்லுகிற நம்முடைய மனம் கடவுள்தான் எல்லாத்திற்கும் அதிபதி என்கிற சிந்தனை இல்லாமல் போய்விடுகிறது. இன்றைய உலக அரசுகள் கொடுக்கிற பதவியையும் பட்டத்தையும் சுகத்தையும் அனுபவிக்க ஏங்கி இருக்கிற நம்முடைய மனம் ஆண்டவர் கொடுக்க விரும்புகிற சுமையை இறக்கி வைக்கிற கனிவும் மனத்தாழ்மையும் உள்ளவனாக நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிற அவருடைய இலை பாறுதலை ஏங்குகிற இதயமாக, ஏங்கிடும் மனமாக நாம் இல்லை என்பதுதான் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லுகிறார். ஆனாலும் கூட நம்முடைய ஆயனாகிய இயேசு நம் மீது பரிவு கொள்கிறார். மாற்கு நற்செய்தி 6:30-34 உள்ள இறை வார்த்தைகளிலே, அலைகளைக்கப்பட்ட மக்களைப் போல, ஆயரில்லாத ஆடுகளைப் போல அங்கே அவர்கள் தவித்து கொண்டிருப்பதை பார்த்து படகிலிருந்து இறங்கி வந்த இயேசு என்ன சொல்லுகிறார்? இவர்கள் மீது நான் பரிவு கொள்கிறேன், எனவே கற்பிக்கிறேன் என்று சொல்லி அந்த மக்களுக்கு போதனை வழங்குகிறார். ஏங்கிடும் மனங்களுக்கு இயேசு நிறைவான பரிவை கொடுக்கிறார். இறுதியாக ஏற்க வேண்டிய துன்பங்களை நாம் ஏற்று ஆண்டவரே எல்லாவற்றையும் நீக்குவார் என்ற நம்பிக்கையோடு வருகிற பொழுது நம்முடைய மனங்கள் பிளவுபட்ட உள்ளத்தினராய் இருக்கின்ற நிலையிலிருந்து மாறி அன்று இஸ்ரேல் மக்கள் கண்ட அந்த பிளந்த செங்கடலினுடைய அதிசயத்தையும் அற்புதத்தையும் நாம் கண்டு மகிழ முடியும் என்று இன்றைய நாளிலே இயேசு நமக்கு மிகப்பெரிய அடையாளத்தை கொடுக்கிறார். சிந்திப்போம், நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். இறைவன்தான் எனக்கு எல்லாம் என்று சொல்லி யார் ஒருவர் வாழ ஆரம்பிக்கின்றார்களோ அவர்களை ஆண்டவர் ஒருபோதும் கைவிடுவதில்லை. அவர்களை அவர் எந்நாளும் வழிநடத்தி காக்கிறார். அவர்களை ஒவ்வொரு நாளுமாக எரியும் சுடராக ஒளி வீச செய்கிறார் என்பதை பவுல் இவ்வாறாக நமக்கு ஆசீர்வாதமாக கொடுக்கிறார். இதைத்தான் பிலிப்பியர்கள் புத்தகம் 2:14 பார்க்கிறோம். நீங்கள் நெறிக்கட்ட சீரழிந்த தலைமுறையினரிடையே குற்றமும் கபடும் அற்றவர்களாய் கடவுளின் மாசற்ற குழந்தைகள் என திகழ்வீர்கள். உலகில் ஒளிரும் சுடர்களாக துலங்குவீர்கள். ஆமீன்.